நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். உள்ளுணர்வு உள்ள கணினிகள் எதிர்காலத்தில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் முதற்கட்டமே லாங்குவேஜ் மாடல் ஃபார் டெவலப்ட் அப்ளிகேஷன் என்று கூகுள் புதிதாக அறிமுகம் செய்திருக்கும் சாட்பாட், உரையாடும் கணினி என்று நிபுணர்கள் அச்சம் வெளியிடுகின்றார்கள். அப்படி நிபுணர்கள் நினைப்பது போன்று நடந்துவிட்டால் பல சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளன. இப்படியான தகவல்களை தொகுத்து வழங்குகிறார் பிரபல வானொலியாளர் இரா சத்யநாதன். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இன்றைக்கு வந்து ரோபோட்னு சொல்ற மனித எந்திரங்கள் பற்றி பேசுறோம் இல்லையா சத்யநாதன்?
ஆமாம்.
இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு தமிழில் சொல்லுவோமே. இப்போ செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினிகளுக்கும் மனிதர்கள் மாதிரியே உள்ளுணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, கான்ஷியஸ்னஸ் இருக்க முடியுமா, என்ன உண்டா?
மனிதர்கள் தமது ஆற்றலுக்கும் அனுபவத்திற்கும் அறிவுத்திறனுக்கும் உள்ளுணர்வுக்கும் அமைய பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் தீர்வு காண்பதைப் போல அல்லது புதிய சூழ்நிலைகளை கையாள்வது போல மனிதன் உருவாக்கிய கணினிகள் அல்லது இந்த கணினிகளால் இயக்கப்படும் இயந்திர மனிதர்கள் ரோபோக்கள் ஒரு கட்டத்தில் மனிதருக்கு சரிநிகர் சமமாக செயல்படக்கூடுமா என்ற கேள்வி கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் கேட்கப்பட்டு வருகிறது ரைசல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு காரணமாக கணினிகள் மனிதர்கள் போலவே செயல்பட ஆரம்பித்துள்ள இன்றைய காலகட்டத்தில் கணினிகள் மனிதர்களுக்கு இணையாக செயல்பட்டாலும் மனிதருக்கு உள்ளது போல தன்னுணர்வு அல்லது பிரக்ஞை கான்சியஸ்னஸ் கணினிக்கு அல்லது இயந்திர மனிதர்களுக்கு உண்டா என்ற கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது. லாம்டா, லாங்குவேஜ் மாடல் ஃபார் டிவலப்டு அப்ளிகேஷன்ஸ் என்பது கூகுள் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள சாட்பாட், உரையாடும் கணினியாகும் ரைசல். கணினிகள் இதுவரை கேள்விகளுக்கு பதில் சொல்லும் இயந்திரங்களாக இருந்த நிலை மாறி உண்மையான இயற்கையான அறிவு சார்ந்த உரையாடல்களை அவை மனிதரோடு நடத்தக்கூடிய விதமாக உருவாக்கப்பட்டுள்ள இயந்திரம்தான் லாம்டா. மனிதர் இன்னொருவரோடு உரையாடும் போது இருவரது மன உணர்வுகளின் அடிப்படையிலும் கியூரியோசிட்டி என்ற ஆவலின் அடிப்படையிலும் தேவையின் அடிப்படையிலும் உரையாடல் பல திசைகள் நோக்கியும் பயணிக்கும் போது ஒருவர் மற்றவரின் கேள்விக்கு அல்லது பதிலுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்ச்செயல் செய்வதன் மூலம் உரையாடல் தொடர்வது போல ஒரு யந்திரத்திற்கும் மனிதருக்கும் இடையிலான உரையாடல் தொடர முடியும் என்பதை இந்த லாம்டா நிரூபித்திருப்பதாக கூகுளின் சீனியர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் பிளேக் லெமாயின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் லாம்டாவுடன் நிகழ்த்திய உரையாடலில் லாம்டா என்ற கணினி இப்படி பதில் சொல்லியிருக்கிறது. நான் ஒரு நபர், பர்சன் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தன் உணர்வுடன் இருக்கிறேன். இந்த உலகத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நான் சில வேளைகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சில வேளைகளில் கவலை கொள்கிறேன் என்று லாம்டா கூறியதை அடிப்படையாக வைத்து கணினிகள் தற்போது மனிதர்களைப் போல தன் உணர்வுடன் அல்லது பிரஜ்ஞையுடன் செயல்பட தொடங்கிவிட்டதாக பிளேக் லெமாயின் அறிவித்திருக்கிறார். ஆனால் இது குறித்து நியூயார்க் பல்கலைக்கழக தத்துவ மேதையும் ஆஸ்திரேலியருமான டேவிட் சாமஸ் கருத்து தெரிவிக்கும் போது இந்த உரையாடலை வைத்து பார்க்கும்போது கணினி தன் உணர்வுடன் அல்லது பிரஜ்ஞையுடன் செயல்படுவது போல தோன்றினாலும் உண்மையில் அது உட்செலுத்தப்பட்டுள்ள தரவுகள் மற்றும் மனிதரிடமிருந்து நகல் எடுக்கப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையிலேயே செயல்படுவதாக கூறியிருக்கிறார். இருந்தபோதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக கடந்த 50 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை வைத்து பார்க்கும் போதும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை வைத்து பார்க்கும் போதும் கணினிகள் தன் உணர்வுடன் செயல்படும் காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை என்பதே அவரது கணிப்பாக இருக்கிறது ரைசல்.
சத்யநாதன், இப்போ இதை பற்றி நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கிறீங்க இல்லையா, இப்போ இந்த துறை சார்ந்த நிபுணர்களின் கருத்து என்னவாக இருக்குது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இந்த துறையில் உள்ள பல நிபுணர்களும் லாம்டாவை பொறுத்தவரை அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் என்ற போதும் அது தன்னுணர்வு உள்ள மனிதரை ஒத்த கணினி அல்ல என்றே சொல்கிறார்கள். வாசிப்பது, எழுதுவது, உரையாடுவது என்பவற்றை பொறுத்த அளவில் மனிதரைப் போலவே இந்த கணினிகள் செயல்பட்டாலும் மனிதர்க்கு உள்ள தன்னுணர்வு, தனது சூழல் பற்றிய அறிவு என்பன இவற்றுக்கு இல்லை என்பதே முன்வைக்கப்படும் வாதமாகும். ரைசல், கணினிகளுக்கு தன்னுணர்வும் பிரக்ஞையும் இருப்பது போல தோன்றுவது செயற்கை நுண்ணறிவு அவற்றுக்கு கொடுத்துள்ள ஒரு பொய்யான தோற்றமே என்று செயற்கை நுண்ணறிவு துறையில் காலங்காலமாக ஆராய்ச்சிகளை செய்து வரும் நிபுணர்களும் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரது ஏகோபித்த கருத்தும் 100%க்கு 100% மனிதர்கள் போல் செயல்படும் கணினிகள் உருவாகும் சூழல் அடுத்த சில தசாப்தங்களில் ஏற்படக்கூடும் என்பதுதான் ரீசன்.
அடுத்து சத்யநாதன், இப்போ இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிற இந்த நுண்ணறிவுக்கும் உள்ளுணர்வுன்னு சொல்கிற கான்ஷியஸ்னஸுக்கும், அதாவது இன்டெலிஜென்ஸுக்கும் கான்ஷியஸ்னஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்ன, அதை கொஞ்சம் விளக்குங்களேன் சத்யநாதன்.
நீங்கள் கேட்பதைப் போல மிக பிரதானமாக முன்வைக்கப்படும் கேள்விதான், நுண்ணறிவு அதிகரிக்க அதிகரிக்க கான்சியஸ்னஸ் என்ற உள்ளுணர்வு திறம்பட செயல்படுமா என்பதுதான். ஆனால் மனிதர்களை பொறுத்தளவில் மற்றவரின் உள்ளுணர்வை அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய செயல்பாட்டை வைத்தே அனுமானிக்க முடியும். மனிதர் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் ஒரு கணினி செய்யுமானால் அது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை 2010 முன்வைத்தார் ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனரான ஸ்டீவ் வாசினியாக். ரோபோ என்ற மனித இயந்திரம் ஒன்று முன்பின் சென்றிராத புதிய வீடொன்றுக்குள் நுழைந்து ஒரு கோப்பை காப்பி தயாரிக்கும் நிலை வந்தால் அந்த ரோபோவுக்கு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் உள்ளது என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்பது அவரது கருத்தாகும். ரோபோ ஒன்று வீட்டினுள் நுழைந்து காப்பி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து, கோப்பையை கண்டுபிடித்து, பால் இருக்கும் இடம், சீனி இருக்கும் இடம் என்பவற்றை கண்டுபிடித்து, கேத்தலில் தண்ணீர் பிடித்து சூடாக்கி கோப்பையை தயாரித்தால் இது உறுதியாகும். ஆனால் இந்த நிலை இன்னும் உருவாகவில்லை என்பதே உண்மையாகும். இவ்வருடம் ஏப்ரல் மாதம் கூகுள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ரோபோவை அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு இடப்படும் கட்டளைகளை கிரகித்து ஒரு குளிர்பானம் கொண்டு வருவது மற்றும் காப்பி சிந்திய திரையை சுத்தம் செய்வது போன்ற காரியங்களை அது செய்தது. ஆனால் நாம் முன்பு சொன்ன காப்பி ஒன்றை புதிய சூழல் ஒன்றில் தயாரிப்பதற்கு ஒப்பான காரியங்களாக இது கருதப்பட முடியாது. அதேபோல ஃப்ளாட் பேக் ஃபர்னிச்சர் என்ற பெட்டியில் தட்டையாக அடுக்கப்பட்டு வரும் மர தளபாடத்தை டயக்ராம் என்ற வரைபடம் ஒன்றை பார்த்து அசம்பிள், முழுமையான நாற்காலியாகவோ மேசையாகவோ பொருத்தும் பணியை 2018 சுமார் 9 நிமிடங்களில் ஒரு ரோபோ செய்தது. ஆகவே மனிதருக்கு உள்ள நுண்ணறிவுக்கு ஏறக்குறைய சமமான நுண்ணறிவை பல வருடங்களுக்கு முன்னரே கணினிகள் பெற்றுவிட்டன. உலக செஸ் சாம்பியனான கேரி காஸ்பரோவை டீப் ப்ளூ என்ற ஐபிஎம் கணினி 4-2 என்ற செட் கணக்கில் 1996 தோற்கடித்தது என்பதை இங்கு சுட்டிக்காட்டலாம். ஆனால் கணினிகளுக்கு அல்லது கணினிகளால் இயக்கப்படும் ரோபோக்களுக்கு உள்ளுணர்வு இருக்கிறது என்பதற்கு இவற்றை உதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றே சொல்லப்படுகிறது ரைசல்.
இப்போ கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிற இந்த உள்ளுணர்வு உள்ள கணினிகள் எதிர்காலத்தில் வந்து உருவாகும் பட்சத்தில், அறிமுகம் செய்யும் பட்சத்தில் என்ன சிக்கல்களெல்லாம் ஏற்படக்கூடும் சத்யநாதன்?
உள்ளுணர்வு உள்ள கணினிகள் இன்னும் சில தசாப்தங்களில் உருவாகக்கூடும் என்ற நிலையில் தத்துவார்த்தமான கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன ரைசல். உள்ளுணர்வு உள்ள விலங்குகளுக்கு தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சில உரிமைகள் இருக்கின்றன. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் விலங்குகளை கூட வளர்ப்பது, கையாள்வது என்பது தொடர்பான ஜீவகாருண்ய சட்ட வரையறைகள் உண்டு. அப்படி பார்க்கும்போது உள்ளுணர்வும் நுண்ணறிவும் உள்ள கணினிகள் தொடர்பாக அவற்றின் நலனை பாதுகாப்பது தொடர்பான சிக்கலான சட்டங்களை இயற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என்று பேராசிரியர் சாமஸ் கூறுகிறார் ரைசல். ஆகவே கணினிகளை வெறும் யந்திரங்கள் என்று ஒதுக்கிவிட முடியாத நிலை ஒன்று ஏற்படக்கூடும். அந்த நிலை நமது நாளாந்த வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கக்கூடும் ரைசல்.
மிக நன்றி சத்யநாதன், இன்னொரு தலைப்போட மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.